வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 12-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்று சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு சி பி ராதாகிருஷ்ணனும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் திரு சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மாலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 542 மக்களவை உறுப்பினர்களும் 239 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். வெற்றி பெறுவதற்கு 391 வாக்குகள் தேவைப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் பதவியை உடல்நலக் குறைவு காரணமாக திரு ஜெக்தீப் தங்கர் கடந்த ஜூலை மாதம் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதற்கான சிறப்பு இயக்கத்தை பிரதமர் வரும் 17ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ள அவர், நாடு முழுவதும் 75,000 சுகாதார முகாம்கள் அன்றைய தினம் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நல்வாழ்வு மையங்கள், சமுதாய கூடங்கள் மற்றும் ஆயுஷ்மான் ஆரோக்கிய நிலையங்களில் இந்த முகாம்கள் நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பற்பசை தொடங்கி கார் வரை எந்த பொருள் வாங்கினாலும் வரி குறைப்பு சலுகை கிடைக்கும் என்று கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி செயல்பாட்டிற்கு வந்த பின்னர் தொடர்ந்து சீரமைக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளித்தது பாராட்டுதலுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். இதற்காக மாநில நிதியமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து தாம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சீர்திருத்தங்கள் இந்த வரி விதிப்பு முறையை மேலும் எளிமையாக்கியிருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தொழில்துறையினருக்கு வரப்பிரசாதமாகும் என்று திருப்பூரைச் சேர்ந்த ஆயத்த ஆடை உற்பத்தியாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
தாமோதரங்க சீசன் அப்பரலங்க நிர்வாக இயக்குனர். இப்போது நடந்த 56வது ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்ம பிரதமர் வந்து ஒரு தீபாவளி இன்ப அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு பார்த்தோம்னா, பல பொருட்களுக்கு டேக்ஸ் வந்து 5% குறைச்சிருக்கிறாங்க. பல பொருட்கள் வந்து 12 இருந்தது, 12 இருக்கிறதையெல்லாம் வந்து 5% குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். இதில் முக்கியமாக எங்களுடைய தொழிலுக்கு அப்படி எப்படின்னு பார்த்தோம்னாங்க, இன்னும் வந்து இங்கே தொழில் வந்து இன்னும் சுமூகமாக நல்லா இருக்கும். இது வந்து குறிப்பாக எம்எஸ்எம்இக்கு வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம் தான் நம்ம சொல்ல வேணுங்க. இந்த ஒரு தருணத்தில் வந்து பிரதமர் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த வரி சீர்திருத்தங்கள் மூலம் மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று திருப்பூரைச் சேர்ந்த தொழில் முனைவோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
என் பேர் சிவகுமாருங்க. ஃபாஸ்ட்ராக் இன்டர்நேஷனல் கம்பெனியோட ப்ரிப்பரேட்டர் பார்ட்னராக இருக்கேன். இந்த நேரத்தில் அறிவித்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தீபாவளி போனஸ்ன்றதை விட மக்களுக்கான ஒரு அருமையான ஒரு ஜிஎஸ்டி வரி குறைப்பாக இருக்கிறது. இது நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம பார்க்க வேண்டிய தருணம் இது. இது வந்து மக்களுக்கான வரி. இதில் வந்து பயன்பெறுவது வந்து சாமானிய மக்கள் மட்டும்தான். நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸு, ஷாம்பு, சோப்பு, வெண்ணெய், பாக்கெட், நொறுக்கு தீனி, சமையல் பாத்திரம் எல்லாமே 5% கொண்டு வந்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 12-18 எல்லாமே 5% இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே 5% தான் இருக்குங்க. ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோங்க. மத்திய அரசுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சாமானிய மக்களாக அவங்களுடன் சேர்ந்து நானும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5%-ஆக குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு திமுக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை கட்டிடத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலம் சாலை விபத்துகளில் சிக்கிய 400,000-க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தின் நலனுக்காக மட்டுமே திமுக பணியாற்றி வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமியை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தான் அறிவித்ததாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு அமித்ஷாவின் வழிகாட்டுதலின்படியே தாம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும், 10ஆம் தேதி அன்று அநேக இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 3 நாட்களுக்கு அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும், ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகளிலும், தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது.
மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இயற்கை உரம் தயாரிப்பது குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் கண் தான விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கண்ணன் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருளை விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 12-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்று சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியது. சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்ற இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் நவ்னீத் கோர் மற்றும் மும்தாஸ் கான் ஹாட்ரிக் கோல் அடித்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் நிங்போவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் நீரஜ்குமார், அமித் சர்மா, ரமிதா ஜிண்டல் உட்பட 24 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் வைஷாலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். உலக சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யோகேந்திரகுமார் ஜெய்ஸ்வால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 23-21 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் டியேட்டர் இச்சானை வென்றார். டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி 22வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ICC-யின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருதுக்கு இந்தியாவின் முகமது சிராஜ், நியூசிலாந்தின் மேட் ஹென்றி மற்றும் வெஸ்ட் இண்டீஸின் ஜேடன் சீலஸ் ஆகியோரது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 12-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்று சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
We'll be right back.